உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறவரே, ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இருக்கிறீரப்பா, எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. சர்வல்ல தேவனே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஆவியானவரே எங்களை நடத்தும் அப்பா. நீங்க எல்லாவற்றால் நாங்கள் ஒன்றும் இல்லையா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் ஒருவரை இனி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே பேசுவீராக ஆண்டவரே. உமக்காக வாழ, அவனுடைய சபை கட்டப்பட, ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, தேவராட்சியம் வளர என் ஆவியானவரை கடந்து வாரும் ஐயா. உம்முடைய ஊழியத்தை செய்யும் ஆண்டவருக்குத்தாவே ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும்படியாக எல்லா துதிகனமாய் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரு. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமமே மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்காகவும் அவர் ஊழியத்தை செய்யறதுக்காகவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். இந்த இடத்திலே இந்த ஊழியத்தை அழைத்த உங்கள் சபை போதகருக்கும் மூப்பருக்கும் தலைவர்களுக்கும் சபை மக்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்தல் கிருபை நாளை சபை சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ராஜ்யம் வளரட்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும். இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள் சபையிலே. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பெலத்திலே இருக்கிறது. அதுல அர்த்தம் என்ன? செயல்படுகிறதிலே இருக்கிறது. அதுதான் முக்கியம். தேவராட்சியத்தை குறித்து அநேகர் பேசலாம், பேசலாம், சொல்லலாம், அது செய்யறோம், இது செய்யறோம், அப்படி செய்யறோம், அது செய்யறோம். இன்றைக்கு நிறைய காரியங்களை குறித்து பேசலாம். பேசுகிற காரியங்கள் செயல வருகிறது தான் அங்கு தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அதுதான் தேவ சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தத்தின்படி பேசுகிறேன், தேவ சித்தத்தின்படி செய்கிறேன், அது செய்கிறேன் சொல்லுகிறதை விட சொல்லுகிறதை செய்ய வேண்டும், சொல்லுகிறதை செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு சந்தோஷம், நீங்கள் ஒரு செயல்படுகிற சபையாக, செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்காக. ஒரு மிஷினரி குடும்பத்தை அனுப்புகிறது என்பது ஒரு சபைக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனக்கு பெரிய சந்தோஷம். நாம எல்லாரும் கேட்கிறது தான், செயல்கள் சரிய குறைவா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மிஷினரியை, ஒரு குடும்பத்தை எங்களுடைய சபையாக நீங்க அனுப்புகிறீர்கள். அவர்கள் இன்றைக்கு சொன்ன சாட்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய திட்டமும் செயலும் அங்கு இருக்கிறது நாம காணக்கூடிய இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கள் தேசத்திலே அதுவும் போய் இந்த நாட்களிலே இந்த ஊழியத்தை செய்ய அவர்களை தேவன் அழைத்திருக்கிறதுக்காக கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு உங்களுக்கு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருத்தரும் பூட்ட மாட்டான். கர்த்தர் திறந்தா திறந்ததான், அதை ஒருத்தரும் கூட்ட முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஒரு திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க போற வார்த்தை கடந்து செல்வோம். வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஜூதா எழுதின பொதுவான நிருபம், ஜூதா எழுதின பொதுவான நிருபம் மூன்றாம் வசனம். ஜூதா எழுதின பொதுவான நிருபம் மூன்றாம் வசனம்.
பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது.
அவசியமாய் கண்டது. யாரு இந்த யூதா? யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர். இவருக்கு ரட்சிப்பை குறித்து எழுதணும் என்று சொல்லித்தான் இவர் நினைத்திருக்கிறார். ரட்சிப்பை குறித்து நாம் எழுத வேண்டும், ரட்சிப்பை குறித்து கருத்துள்ளவனாய் நான் விருப்பம் உள்ளவனாய் நான் இருக்கும் பொழுது பரிசுத்தமான உருவிக்க ஒப்பு கொடுக்க விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக போராடணும், உங்களுக்கு எழுது உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இப்ப அதை விட அவருக்கு அவசியமாக இப்போது தெரிய சொல்ல வேண்டிய காரியம் என்னவா இருந்தது? இந்த நிருபத்துல ஆவியானவருக்கு உணர்த்தின காரியம் என்ன? உங்களுக்கு ஒப்பு கொடுக்க ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும். நீங்க விசுவாசத்தை குறித்து நாம் அநேக செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம். நாங்களும் விசுவாசிகள். எங்களுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியும், கிறிஸ்து யார் என்று தெரியும். எங்களுக்கு 20 வருஷமாக தெரியும், எங்களுக்கு 25 வருஷமாக தெரியும், 10 வருஷமாக தெரியும், 5 வருஷமாக தெரியும். பல பேரிலும் எங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், கர்த்தர் யார் என்று தெரியும். அடுத்த அற்புதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதிசயங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனா இந்த விசுவாசம் என்ற காரியத்தில் அநேகர் நாம் தடுமாறுகிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு பாரமும் ஒரு ஏக்கமும் அதுதான். விசுவாசத்தில் வழங்கி போயிடுவார்களோ என்னுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே குன்றி போய் விடுவார்களோ, விசுவாசம் காணாமல் போய்விடுமோ? நான் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பேன். என்னத்தை காண்கிறாரோ காணலையோ, அவருக்கு ஒரு இன்றைக்கும் ஒரு பெரிய காரியமா தான் இருக்கு. ஏனென்று சொன்னா, இந்த விசுவாசத்தை பெற்றுக் கொண்டவர்கள், இந்த விசுவாசத்தில் நடந்தவர்கள், இந்த விசுவாசத்தில் மேல் இருக்கிறவர்கள், விசுவாசத்துக்காக போராடுகிறவர்களே அதை விட்டு விடுகிறார். எப்ப இந்த நமக்கு தந்த விசுவாசம் எப்ப அது ஒரு ஒரு பலமுள்ளதாக ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும்னு சொன்னா, ஒரு இன்சிடென்ட் வரும் பொழுதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் வரும் பொழுதுதான் அங்குதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அங்குதான் தெரியுது, நான் எடுக்கிற டிசிஷன், நான் எடுக்கிற முடிவுல நான் விசுவாசியா நான் விசுவாசி இல்லையா. முக்கியமான காரியங்கள் வாழ்க்கையிலே டேர்னிங் பாயிண்ட், அதுலதான் நம்முடைய விசுவாசத்தை நாம் அங்கு நம்ம தேவன் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு முக்கியமாக ஒரு ஒரு வாலியோ பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு திருமணம் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு படிப்பு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட், அது உலக பிரகாரமா. ஊழியத்துக்கு வரக்குள்ள இன்னைக்கு அவங்க விசுவாசத்தினாலதான் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாங்க போகிறோம். ஊழியம் என்று வரக்குள்ள எத்தனை பேர் விசுவாசத்தினால எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை உமக்கு தருகிறோம் என்று சொல்லுகிறோம். எத்தனை பேர் விசுவாசத்தினால இந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்கு ஒரு பிள்ளையை தருகிறேன், என்னுடைய மனைவியோ கணவரோ, நாங்கள் விசுவாசத்தை ஊழியத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனை குடும்பம் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம், தருகிறோம், ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற வேண்டும், ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிறோம், எங்களுக்கு ஆண்ட கன காரியங்கள் செய்கிறார். ஆனா தேவனுக்கு தேவை என்னன்னு சொன்னா, உங்களுடைய விசுவாசம் ஒரு அர்ப்பணிப்பு உள்ளதாக, இன்னும் அது ஒரு கிருபை பொருந்தினதாக, அது ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். அதனாலதான் யூதா சொல்றாரு, நான் அதை குறித்து நான் எழுத வேண்டும் சொல்லி உங்களுக்கு நான் விரும்புகிறேன் சொல்லி. யாத்திராகமம் 40 அதிகாரம் 36-38.
வாசத்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய் பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசத்தலத்தின் மேல் தங்கியிருந்தது.
அல்லேலூயா! ஆண்டவருடைய பிள்ளைகள் பண்ணுகிற பிரயாணம், கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ண இடத்துக்கு கொண்டு போகிற பாதையிலே நடக்கிற பிரயாணம், அந்த பிரயாணம் ஒரு வனாந்தரத்தினாலே கொண்டு போகப்பட்டது. அங்கு யாரும் எந்த விதமான ஒரு உதவியோ எந்த காரணமோ அவர்களுக்கு இல்லாதிருந்த காலத்தில் அவர்கள் பண்ணுற எல்லா பிரயாணங்களிலும் அவருடைய கண்களுக்கு பிரத்தியட்சியமாக, பிரத்தியட்சியமாக சொன்னா பார்க்கக்கூடிய வகையில அங்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இருந்தது. கர்த்தர் இருக்கிறார், நேரடியாக இருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவளோடு கூட நெருக்கமாக இருந்தும், அந்த அளவுக்கு அவர்களை நடத்தியும், அந்த விசுவாசத்தில் அவங்க இருக்கல, அவங்களாம் அவிசுவாசமா இருந்தாங்க. கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு, அந்த பிரயாணத்திலே தேவன் தங்களோட கூட இருக்கான்னு கண்டும், they have a issue in their heart. அவங்க உள்ளத்தில் ஒரு இஷ்யூ. எங்க அவங்க எல்லாம் இஷ்யூ எல்லாம் பின்னுக்குத்தான், எகிப்து தான் இஷ்யூ. அதுதான் நோக்கம், எதுக்கு எடுத்தாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்த, நாங்கள் அப்படி இருந்தோம், அதை சாப்பிட்டோம், இப்படி வாழ்ந்தோம், நன்றாக இருந்தோம், பழையதே யோசித்த வழியே ஒரு முன்னோக்கி போகக்கூடிய ஒரு விசுவாசத்தை அவர்கள் காண்பிக்கல. ஆண்டவர் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் முன்னோக்கி கொண்டு போகிறார். போக வேண்டிய இடத்துக்கு முன்னோக்கி போங்க, நான் கூட இருக்கிறேன் சொல்லி அக்கினி சம்பவம் முக சம்பவம் கூட வருகிறது, அதிசயங்களை காண்கிறார்கள். ஆனால் அந்த விசுவாசம் இல்லாததால அவங்க தேவனுக்கு பிரியமாக இருக்கல. தன்னுடைய சொந்த ஜனங்களையே கர்த்தர் வருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தார். பிரத்யட்சியமாக இன்னைக்கு தேவராஜ்யம் எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது தேவராஜ்யம்? உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் ஆவியானவராய் வார்த்தையாய் இயேசுவாய் நமக்குள்ள இருக்கிறார். நாங்கள் தான் அந்த வாசஸ்தலம். எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் காணாது. பொருளாசையை குறித்து சொல்லக்குள்ள களத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அநேகர் இந்த பண ஆசை பொருளாசையினால் விசுவாசத்தை விட்டு வலுவி, விசுவாசத்தை விட்டு வலுவி, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு விலகி போகிறார். விசுவாசத்தை விட்டு வலுவி, நமக்கு நம்மளை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் விசுவாசத்தை விட்டு வலுவி போறதுக்கு எப்போதும் ஆயத்தமா இருக்கிறது. அதுக்காக நாம் அழைக்கப்படவில்லை. விசுவாசத்தினாலே நாம் ராஜ்யங்களை ஜெயிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரத்தில் இருக்கிற விசுவாச வீர பட்டியலை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அவங்க விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை ஜெபித்தாங்க, ஜெயித்தாங்க, பண்றாங்க. அதான் 12 அதிகாரத்தில் தொடக்கத்திலேயே எழுதியிருக்கிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. அதைத்தான் நாம நோக்கி பார்க்க வேண்டும், அவர்களைத்தான் நான் நோக்கி பார்க்க வேண்டும். அன்றைக்கு இருந்த அதே விசுவாச வீரர்கள் இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலேயும் அநேக விசுவாச வீரர்கள் நமக்கு முன்மாதிரியான ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் நோக்கி பார்க்கணும், அவர்களுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும், நல்ல புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும், விசுவாசத்தை நமக்கு வத்திக்க பண்ணக்கூடிய காரியங்களை நாம் பேச வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை நாம் இலகுவாக நாம் சென்றடையலாம், ஈஸியாக நாம் சென்றடையலாம். போக வேண்டிய தூரம், செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக நமக்கு உண்டு, கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்துக்குரிய வரவிலங்கடத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்கடா 11:2 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இது ரெண்டும் தான் விசுவாசத்துக்கு வரவிலக்கணக்கு அடிப்படை, அத்திவாரம் இதுதான். ஆனா நாம கண்டாதான், பார்த்தாதான் நாங்க நம்புவோம், கண்டாதான் நாங்க நம்புவோம், நமக்கு ஒரு 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 காரியம் சரியாக தெரிஞ்சாதான் நாம செய்வோம். அதுக்கும் விசுவாசத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது நம்பப்படுகிறவர்களில் உறுதி காணப்படாத நிச்சயம். இது வரவிலக்கணும், வந்து அடிப்படையில தான் நம்ம விசுவாச வாழ்வு கட்டப்படணும். ஒழிய நான் பார்த்தாதான் செய்வேன், கண்டாதான் நம்புவேன், அங்க போய் பார்த்து வந்தவர் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் தருவாராக இருந்தால், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாராக இருந்தால், அந்த வாக்கு தத்துவம் சரியாக நம்மளை ஆவியானவர் நம்மளை நித்தியப்படுத்துவாராக இருந்தால் அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் இல்ல, அது தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொன்னது காரணம் அதுதான். அவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, இதுதான். அதையே அவன் பிடிச்சிட்டான். லோத்தும் கூட வந்தாரு, லோத்துக்கு திரளான ஆசிகள் இருந்தது, ஆபிரகாமுக்கு திரளான ஆசிகள் இருந்தது. ஆனா ஆபிரகாமுடைய அழைப்பு அவன் தேவன் சொன்ன வாக்குத்தத்தையே பிடிச்சிருந்தான். இப்ப பிரச்சனை வந்துட்டது, பெருக்கம் வந்துட்டது, ஆபிரகாமுடைய மந்தமே பிறகு லோத்து பிறகு பிரச்சனை வந்துட்டது, இப்ப முடிவெடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் வந்துட்டது. இங்கதான் விசுவாசம். ஆபிரகாம் ஸ்ட்ராங்கா இருந்தார், லோத்து என்ன சொல்லியிருக்கணும் நீங்களே சொல்லுங்க, அவர்தானே அழைப்பு பெற்றவர், நீங்களே சொல்லுங்க. ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார், நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போறேன், நீ இடது புறம் போனா நான் வலது புறம் போறேன், உனக்கு இஷ்டம் அதனை தெரிஞ்சுக்கும். லோத்தினுடைய தெரிந்தெடுப்பு விசுவாசத்தின்படி அமைந்தது அல்ல, அவன் தனியொருவனாக நீதிமானாக நின்றான். கடைசியா அவனுடைய சந்ததிகள் எல்லாம் குகையிலே ஒளிந்து கொள்ள வேண்டியிருந்தது, ஒரு விரும்பப்படாத சங்கதி அங்கு வர வேண்டியிருந்தது. ஆனா ஆபிரகாம் கடைசி மட்டும் முடிவு மட்டும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பிடித்தவனாக இருந்தான். தேவன் வாக்கு பண்ணார் ஐயா, சூழ்நிலைகள் எல்லாம் எந்த விதத்திலையும் நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை, காண்கிற காரியங்கள் எல்லாம் எந்த வகையிலும் தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை, சுத்தி வர காரியங்கள்லாம் ஒன்றுமே அப்படியாக இல்லை, நோ சான்ஸ். நாம் எடுத்து பார்த்தோம்டா இவரையர்ல எழுதியிருக்கிறது, விசுவாசர்ல, அவன் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய சத்தியம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை அண்டலே பண்ணணும், அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஆண்டவரே வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, 99 வயசாச்சு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு சொன்ன காரியம் ஒன்றே ஒன்று ஆண்டவர் அவருக்கு. அதனால அவன் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன். ஆகவே நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியா இருக்கணும், அதிலே நாம் நிச்சயமாக நாம் இருக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரி, விசுவாசத்தை குறித்த 7 காரியங்களை பார்த்து முடிக்கலாம் என்றிருக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் விரும்புகிற விசுவாசம் அது கனத்துக்குரியது, கனத்துக்குரியது. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானால் பிதா அவனை கனப்படுத்துவார். அந்த கனம் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. இயேசுவுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும் ஐயா, ஆண்டவருக்கு விசுவாசத்தினால் நாம் ஊழியம் செய்யணும், அதைத்தான் தேவன் கனப்படுத்துகிறார். பிதாவின் எடுத்து கனன் நமக்கு வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, அதுக்கு நாம தயங்கக்கூடாது. மத்தை 8:8-10 நாங்க பார்ப்போம் சொன்னா, அங்கு லூக்காம் அதிகாரம் 7:9 பார்ப்போம் சொன்னா, அங்கு பாக்குறோம். நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். 100 எடுத்து வாசி, இங்க இருக்கா எடுத்து பார்த்துட்டு போகும்.
100 பிரதி உத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவளை நோக்கி, இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு
நான் சொல்லுகிறேன். இயேசு ஆச்சரியப்பட்டாராம், அட இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரோ, அப்படி பார்க்கணும் நம்மளை. உங்களையும் இப்படி ஒரு விசுவாசி இருக்குதோ ஜெயிச்சில, இப்படி ஒரு நான் இவ்வளவு காலம் இவ்வளவு ஜனம் என்ன நெருக்கி வருகிறது, இவ்வளவு பேருக்கு நான் அற்புதம் செய்து கொண்டுறேன், இப்படி ஒரு நான் காணலையே. இயேசு ஆச்சரியப்பட்டு ஒன்று ஆச்சரியமா இருக்கு ஆண்டவருக்கு. அவன் சொல்றான், ஒரு பெரிய ஒரு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே நீங்க ஆண்டவரை எந்த கூட்டுக்கு நாங்க வர பாத்திரம் இல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. என்ன ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அது போதும். ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமையே, அந்த மகிமையும், அந்த ஆசீர்வாதத்தையும் அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னா சரி ஒன்று வார்த்தை சொல்லிருங்க ஆண்டவரே, இது போதும், நீங்க வீட்டுக்கும் வர வேணாம், ஒரு வார்த்தை சொல்ல வேணாம், ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருங்க. ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் பிளாக்க கொண்டு வர, இஸ்ரவேல் பிளாக்க கொண்டு வர, இந்த பெரிய இஸ்ரவேல் நாட்டில் நான் உலகெல்லாம் ஊழியம் செய்கிறேன், இப்படி ஒரு மனுஷனை நான் காணல. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், கர்த்தர் பார்த்து பாராட்ட வேண்டிய விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். தேவனுக்காக நம்ம காரியங்களை செய்யும் பொழுது இப்படியா தேவன் நம்மளை பார்த்து பாராட்ட வேண்டும். பாச பாராட்டுறவரை மற்றவர்கள் பாராட்டுறவர்கள் பரவாயில்லை. இயேசுக்காக நீ என்ன செய்ய நாம் முயற்சி எடுக்கிறோம், செயல்படுகிற சபையாக இருக்கணும். இன்னும் அதிகமா இன்னும் இந்த வருகிற கடைசி நாட்கள்ல அப்படியான சபைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபையாக இருக்கிறது. அப்படியே ஒரு சபையை நாங்கள் வளர்ந்து வர வேண்டும். விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாவை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னொரு காரியம் அங்க நாங்க பாக்குறோம், லூக்கா 5:20 விசுவாசம்
நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார்.
இன்னொருத்தர் நாங்க பாக்குறோம், எடுத்துக்கொள்ளுங்க லூக்கா 5:20. எனக்கு இந்த காரியம் மிகவும் ரொம்ப எனக்கு நல்ல விருப்பம். இந்த சம்பவத்தை நான் இருந்து யோசிச்சு பார்ப்பேன், எப்படி இது நடந்திருக்கும். அந்த இந்த நாளுக்கு நீங்க பாப்பீங்கடா, அந்த சோம் இல்லாம கட்டில இருக்கிறவன், நான் வரல, என்ன தூக்கி கொண்டு போகணும் இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? அப்படி எனக்கு விசுவாசம் இருக்கு, வாயா சேச்சிக்கோ, நான் ஜெபம் பண்றேன், நாங்க வரல, எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு விசுவாசம் இருக்கு, அவருக்கு இல்ல. பாருங்க, உடனே அவன் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷன் அதிகாரம் உண்டு நீ அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். உடனே அவன் கண்களுக்கு முன்பாக அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மையப்படுத்தி வீட்டுக்கு போனான். 18 அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரனை ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவன் உள்ளே கொண்டு போகவும் முன்பாக வைக்கவும் வயதடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டுகளோடு வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார். விசுவாசத்துல டப் ஊற போனாலும் பரவாயில்ல, வீடு உடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சுகமாக்கணும். வீட்டு கூட்டமைக்கே வீடு கொடுக்க மாட்டோம், சத்தம் வரும், சாட்டி சொல்லுவோம், உண்மையா இருந்தாலும் வீடு கொடுக்க மாட்டோம். நீ வீட கொடுத்தி என்று சொன்னா ஆண்டவனுக்கு வீடு தருவார், அதுக்கு ஒரு சாட்டு சொல்லுவோம். அது ஏதாவது பிள்ளைகள் கூட வந்துருவாங்க, அது வரைஞ்சு சம்திங். விசுவாசத்தினால வீட்டை திறந்து கொடுக்கணும், வீட்டு கூட்டம் வைக்க, ஆராதனை வைக்க, ஐக்கியப்பட. நாங்கெல்லாம் இருக்கிற இடத்துல எங்களை வீட்டை வந்து ஒரு வீட்டு கூட்டம் வைப்பீங்களா, வைக்கிறீங்களா, 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 வரமாட்டோம், எங்களை வீட்டை வைக்க மாட்டோம் சொல்லிடுவாங்க. இதனால நாங்க வைக்கவே இல்லை, எங்களோட இடம் இல்லை, எங்களோட வீட்டு இடம் இல்லை, எங்களோட வீட்டு அங்க எங்களை நான் உங்களை சொல்லல, எங்களை அங்க இப்ப வச்சாக்கள் எல்லாம் இப்ப சத்தம் கீழே அவங்க அப்படி இப்படி சரி நீ வைக்காட்டி விடு. இன்னொரு குடும்பம் சொல்லுது, பாஸ்டர் எங்களை விட்டு வந்து வைங்க, ஓகே நீ இல்லாடி இன்னொரு எனக்கு திறந்து வரும், நீ போனா இருந்துக்கோ, உண்டு ஆசீர்வாதம் எனக்கு அந்த ஆசீர்வாதம் பக்கத்து வீட்டுக்காரன் அவனே கடந்து போய் இன்னொரு ஆளு கடந்து போகுது, ஓகே கத்திர சண்டை ஊழியத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வந்து பாருங்க, வந்து மேல வந்து கூட்ட அவன் சொந்த கூட அவன் ஓடுகிட்ட உடைச்சி உள்ள இறக்கிட்டாங்க, ஆளு இறக்கியாச்சு, கூட்டம் முடிஞ்சது, எல்லாரும் போயிட்டாங்க. வீட்டுக்காரன் தனியா இருந்து மேல பாக்குறாரு, ஊடும் இல்ல கூரையும் ஆறு செய்து கொடுக்கிறது. இயேசுவை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு, வீட்டு கூரையில அமைச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல சந்தர்ப்பம் யோசிச்சு பாருங்க பாபம், எங்களோட வீட்டை வந்து செட்டியில ஏதாவது சின்ன பெஞ்சில் இருக்கிறனாலே மாஸ்டர் இந்த வந்து இந்த பிள்ளை எல்லாம் வந்து கீறிட்டு போயிட்டு நீ விடக்கூடாது, ஒருத்தர் போட்ட வர வேணாம், வீட்டுக்கு கூட்டம் போனா ஒண்ணும் போனோம், சிவரில் பிள்ளைகள் கீறிட்டது, செட்டியில கீறப்பட்டுட்டது, அதுக்கு கார் விட மாட்டேன், இறுக்கி சாத்தி அடிச்சு சாத்துறாங்க மாஸ்டர் கதவை, அந்த டெம்போ எல்லாம் கீழே போட்டு வாங்க, சுவிங்க எல்லாம் ஒட்டி வைக்கிறாங்க, இனி கார் ஓட மாட்டேன் சேச்சு. செய்யறது பிள்ளைதான், செய்யறாக்கள் அது சரியா செய்யணும். ஆனா இவன் வீட்டையே கூரையை விச்சுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன, அவரை அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி இவன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும், நம்மளை நாம் விட்டு கொடுக்கவும், நம்முடைய நேரங்கள் தாளந்துகள் பணங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கும் நமக்கு விசுவாசம் இல்லாம செய்ய முடியாது. மனப்பூர்வமாக லோபத்தனமாக அல்ல, உதாரணத்துவமாய் கொடுக்கப்பட்ட காணிக்கை தான் ஆசீர்வாதமா இருக்கு. விசுவாசத்தோடு கொடுக்கப்பட்ட காணிக்கை தான். விசுவாசத்தோடு செய்கிற ஊழியம் தான் ஆசீர்வாதமா இருக்கும். ஆவேலும் காணிக்க கொண்டு வந்தான், காயிலும் காணிக்க கொண்டு வந்தான். நீங்க 11 அதிகாரத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா ஐபிரேயர்ல ஆவேல் விசுவாசத்தினாலே ஆவேல் மேன்மையான காணிக்க செலுத்தினா இருக்கு. அந்த காணிக்கை தான் என் கிறிஸ்துவினாலே, என் இயேசுவினாலே, ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். என்னுடைய அர்ப்பணிப்புகள், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய திறமைகள், நேரங்கள் இவைகளை நான் விசுவாசத்தினாலே, என்னட்ட இல்ல, எனக்கு டைம் இல்ல, கஷ்டம் இருந்தாலும் இல்ல, நான் கத்தருக்காக நான் செய்யணும் சொல்லி விசுவாசத்தினால செய்கிற காரியங்கள் தேவனால அங்கீகரிக்கப்படும். அது பரலோகத்திலே நமக்கு பெரிய பாக்கியத்தை கொண்டு வரும், சபையில ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும், சபையில ஒரு எழுச்சியை கொண்டு வரும். மற்றவர்கள் பார்க்கிற மக்களும் இன்னும் மனையர் வந்து கத்தரமா சேர ஒரு சாட்சியா இருக்கும். ஆண்டவர் கனப்படுத்துற ஹலலுயா, நம்முடைய இயேசு கனப்படுத்தினா அவளை சந்தோஷம் சொல்லுங்க. நம்மளை ஆண்டவர் கனப்படுத்துவார். இன்னைக்கு சொன்னீங்க பாஸ்டர், ஆண்டவர் ஊழியக்காரரை கூப்பிட்டு கனப்படுத்துவார். உனக்கு ஒரு ஊழியம் இருக்குமானால், கத்தருக்கு விசுவாசம் செய்ய விருப்பமானால், யாரும் அதை தடை செய்ய முடியாது. நான் கத்தருக்கு அதை நான் செய்யணும் சொல்லி முடிவு எடுப்பாயானால் அதை யாரும் தடை செய்ய முடியாது. கத்தர் அதை நிறைவேற்றியே ஆவார். உனக்குத்தான் ஐயா பலனும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில பெருகும், பிள்ளைகளுடைய சந்ததி பெருகும், கிறிஸ்தனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நான் அவிசுவாசம், இது நடக்காது, இது அப்படித்தான், இது இது தலைவிதி பாஸ்டர், அது ஒண்ணும் செய்யலாது, இது அதெல்லாம் மாத்தலாது, அப்படியே விட்டுருவோம். ஏன் நீ நோயோடு வாழ வேண்டும்? ஏன் கடன் பிரச்சனையோடு நீ வாழ வேண்டும்? ஏன் குடும்ப பிரச்சனையோட நீ வாழ வேண்டும்? விசுவாசம் இல்லையா? ஏன் அவைகளை நாம பிரேக் பண்ண இல்லாத நமக்கு, நமக்கு தான் தேவன் அதிகாரம் தந்திருக்கிறாரு, ஆளுகை தந்திருக்காரு, நாம சந்தோஷமா சமாதான வாழ்தான் தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறாரு. நம்முடைய அப்பா யாரு? இதை நாம் உணர்ந்து கொண்டு செயல்படணும். என்ன பிரச்சனை வாங்க சொல்லுங்க, ஜெபம் பண்றோம் வாங்க. குடும்ப பிரச்சனையா வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை குடும்பத்துல அநேக பிரச்சனை இருக்கமா இருக்க வாங்க, வந்து வாங்க, நாங்க ஜெபம் பண்றோம். இதுக்கெல்லாம் காரணம் சாத்தான். அவர் உங்களை உங்களுடைய உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறான். உங்களுக்கு விசுவாசம் இல்லாத, உங்களுடைய விசுவாசம் வளர முடியாதபடி அதை அவன் அப்படியே நசுக்கி போடுகிறான். அப்படி வாழ நாம் அழைக்கப்படவில்லை. நான் ஆண்டவரை, நான் தான் ஆண்டவரோட ஃபைட் பண்ற அநேக காரியங்கள். நோ ஆண்டவரே, நாங்க யாரு? எங்களுடைய சபை மக்கள் வாழ வேண்டும். சபை மக்கள் நாங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் தேவன் கிறிஸ்துனுடைய ஜனங்கள், மற்றவர்கள் சாட்சியா வாழ வேண்டிய ஜனங்கள். நாங்கள் ஒரு குறையோடு கூட அவிசுவாசத்தோடு யாரும் வாழக்கூடாது. மற்றவர் சபைக்கு வரத்தக்கதாக எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும். ஒருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சுகமாய் பிள்ளை இருக்க வேண்டும். அந்த தைரியமும் விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அது இருக்கும் பொழுது நாம மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்படி அதை நாம இருக்கணுமுங்க, இருக்கணுமுங்க. சோர்ந்து போயிடாதங்க. நாம தான் மற்றவர்களை விடுதலை, நாமளே சோர்ந்தவனா என்ன? சோர்ந்து போயிடாதங்க. விசுவாசத்தில் உறுதியா இருங்க. ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். மற்றவர்களுக்கு விசுவாசத்தை பாஸ் பண்ணுங்க. வா தீவிரவாதம், அவங்க தீவிரவாதக்காரனே அவங்க கொண்டு வரும் பொழுது அவன் சோத்துக்காரர் இவன் தான் தூக்கி கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கு தான் விசுவாசம், இயேசு எப்படியா சுகமாக்குறேன், இவன் தான் கூட்டி கொண்டு வந்தாங்க. நீங்க அப்படி செய்திருக்கிறீங்க, அநேகம் பேரை, அநேகம் பேர் நீங்க கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க, அநேகம் பேருக்கு நீ வழிகளை காட்டிருக்கீங்க. நல்ல தொடர்ந்து செய்யுங்க, சோர்ந்து போகாதங்க. ஒருவேளை தேவனுடைய அற்புதங்கள் தாமதமாகலாம், அது நன்மைக்குத்தான், அது நன்மைக்குத்தான். உடனடியான அற்புதங்கள் நடக்காவிட்டால் நீ சோர்ந்து போயிடாத. உடனடியான ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்காவிட்டால் நீ சோர்ந்து போயிடாத. விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. முதலாவது காரியம் அது கனத்துக்குரியது. இரண்டாவது விசுவாசம் பெருக்கத்துக்குரியது. என்னவா? இப்ப நீங்க அந்த எப்ரே 12 பாத்தீங்கன்னு சொன்னா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். இந்த தொடக்கத்துக்கும் இந்த முடிவுக்கும் இடையில என்ன இருக்கு? பெருக்கம் இருக்கு. அல்லேலூயா. இந்த தொடக்கத்துக்கும் முடிவு எப்படியா இருக்கணும்? நல்ல டொப்பில் இருக்கணும் ஐயா, இருந்தா தான் பரலோகத்துக்கு போகலாம். விசுவாசம் ஒரு கிராஃபில் இப்படி ஏறி கொண்டு போற மாதிரி டொப்பில் இருக்கணும். அப்பப்ப கொஞ்சம் டிகிரி இப்படி கூடி வந்தா டக்குன்னு நான் டொப்புக்கு போயிருக்கணும். அல்லேலூயா. பெருக்கிறது லூக்கா 17:5 நீங்க எடுத்து வாசிங்கடா, அங்க பாக்குறோம். லூக்கா 17:5
அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வத்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய சீசர்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு? சீசர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாரு, அன்பை கற்றுக் கொடுத்தாரு, கிருபையை கற்றுக் கொடுத்தாரு, அற்புத அடையாளங்க செய்யறது வழிகளை சொன்னா சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை கற்றுக் கொடுத்தார். அவங்களும் விசுவாசம் நடந்திருந்தாங்க. ஆனா இங்க ஒரு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. 17 வசனம், பின்பு அவருடைய சீசர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த சிறியல் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குவதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனசாவப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஒரு நாளில் ஏழு தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து ஏழு தரம் உன்னிடத்தில் வந்து மனசாவப்பட்டால் மன்னிப்பென்று அவனுக்கு சொல்லுவாயாக என்றார். இப்ப ஆண்டவர் டீச் பண்ணி கொண்டிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் எத்தனை தரமாம்? ஒரு நாள் ஏழு தரம் உனக்கு விரோதமா குற்றம் செய்து எங்களுக்கு ஏழு வருஷத்துக்கு முடிச்சு இந்த குற்றத்தையே என்ன மன்னிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு நாள்ல ஏழு தரம், ஒரு நாள்ல ஏழு தரம். இதுக்கு என்ன வேணும்? தான் வேணும், விசுவாசம் தான் வேணும். விசுவாசம் இல்லாம இந்த ஆண்டவருடைய கற்பனைகளை நிறைவேற்றது கூடாது. குற்றம் செய்யறது, தவறு போடுறது எல்லாரும் சகஜம். நான் குற்றம் செய்யல, தவறு செய்யல, யாரும் கை வைத்து பார்ப்போம். நானும் ஏற்ற மாட்டேன், இல்ல யாரும் செய்யும். நான் ஒரு குற்றம் செய்யல, நான் இன்னொருத்தர் ஒரு தவறும் செய்யல, பாய் தர மாதிரி குற்ற பேச்சும் பேச்சல, மற்றவர்கள் புண்படுத்தல, யாரும் சொல்லுங்க இல்லையே, யாரும் இருக்கிறோமா இல்லையே. அப்ப உன் சார் உனக்கு விரோதம் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். கடிந்து கொள்ளன்னு சொன்னா அப்படி இப்படி செய்யாத, நீ அப்படி சொல்றது தவறு. இப்படி இன்றைக்கு சொன்னா நாளைக்கு சேர்த்துக்கு வர மாட்டீங்க. ஆண்டவர் கடிந்து பரிசுத்தாவியான பாவங்களை குறித்து கண்டி துணத்துறாரு ஐயா, கண்டி துணத்துறாரு. சும்மா தடவி கிடவி இல்ல, டோன்ட் டு தட், பிரச்சாரம் செய்யாத, போய் சொல்லாத, பாவம் செய்யாத, விட்டுவிடு, கண்டித்து உணர்த்துகிறது. அப்ப வேறு உள்ளத்துல கொஞ்சம் பாவம் செய்யாதங்க, பார்த்து கொஞ்சமா செய்யுங்க அப்படியே சொல்றாரு. கண்டி துணத்துகிறார், கடிந்து கொள். நீதிமான் குட்டுகிறது தலைக்கு என்னவா போல இருக்கட்டும், என்னையை போல இருக்கணும். அப்பதான் இப்படியான காரியங்கள் எல்லாம் நாம கட்டு, நாம தேறி வந்தா தான் நாங்க ஒரு விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆன சபையாக நாங்க இருப்போம். அல்லேலூயா, நல்ல போல மற்றவர்கள் நடத்துல இருப்போம் ஐயா. அல்லேலூயா, பாருங்க, கடிந்தவள் அவன் மனசோகப்பட்டால் சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் நேற்று கேட்ட போல மன்னிப்பு கேட்கறதால நாம ஒண்ணும் குறைஞ்சு, நாம இன்னும் கூடுவோம். நான் அதை செய்திருக்கிறேன், எனக்கு இன்னும் நல்ல ஒரு சுகமும் பிளவும் விசுவாசமும் ஆசீர்வாதமும் அபிஷேகம் கூட்டி வந்திருக்கு. ஒரு நாளும் நாம வெக்கப்பட்டு போக மாட்டது. வெரி சாரி, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. உள்ளத்துல இருந்து சொல்லணும், இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்படி அவன் சொன்னா நீ அவனுக்கு மன்னிப்பா, நீ அவனுக்கு மன்னிக்காடி உன்னுடைய பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்படாது. அப்பளும் அப்ப சொல்றார்கள், அப்ப சொல்றாரு கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வத்திக்க போன இது காணாது. இப்ப இருக்கிற ஃபெய்த்தாண்டவரே, எங்களால இந்த காரியத்தை செய்ய முடியாது, விசுவாசத்தை எங்களுக்கு நீங்க வத்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்கு கூட்டி தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் நிறைவேற்ற, உங்களுடைய கற்பனையை நாங்கள் கை கொள்ள, அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் கூட்டித்தாங்க, கூட்டித்தாங்க, கூட்டித்தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, செயல்படுகிற கிறிஸ்துவ நாங்கள் இருக்கோம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் இந்த விசுவாசம் ஆண்டவர் கனப்படுத்துகிறாரு. இரண்டாவது பார்த்தோம் அது பெருக வேண்டும், அப்பொழுது நாங்கள் கிறிஸ்துக்கு சட்டியாக வாழலாம். மூன்றாவது காரியம் நாங்கள் பார்ப்போம், லூகா 22 அதிகாரத்தில் 32 வசனம், 31 வசனம்.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
சாத்தானுக்கு கண்ண எல்லாம் அப்போஸ்தலர் மீதுதான், ஆண்டவர் பிள்ளைகள் மீதுதான். எப்படியாவது இவங்க விசுவாசத்தை கட் பண்ணணும். சாத்தான் போய் ஜெயசுட கேட்கிறாரு, பெர்மிஷன் கேட்கிறாரு. அவர் பெர்மிஷன் கொடுக்க நம்ம ஒருத்தர் தொட முடியாது. சில காரியங்கள் ஆண்ட சொல்றாரு, கேட்டுக்கொண்டான். எப்படி உத்தரவு கேட்டுக்கொண்டானா, இவரை போட்டு புட போடுற, நான் புடை சுழகில போட்டு புடைக்கணும், கொஞ்சம் விடுங்க இவரை. சரிதான், ஊர்ல சுழகில போட்டு புடைக்க தெரியும் தானே, சுழகில போட்டு புடைக்கணும். அவருக்கு ஆண்டவரே பெர்மிஷன் தாங்க, ஓகே கொடுத்தாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இவருடைய என்ன, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாத. நமக்கு சோதனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் வரக்குள்ளதான் தெரியும். எனக்கு இவ்வளவு சோதனை சோதிக்கிறீங்க ஆண்டவர், கடவுளே ஆண்டவர் இருக்கிறாரா, ஏன் இவ்வளவு பாடுகள் எனக்கு மட்டும்தான், ஆண்டவர் இவ்வளவு பாடுகள், அவனை பார்த்து நல்லா இருக்கிறான், நின்னால தாங்க முடியாது, எனக்கு மட்டும் வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகள் என்ன, என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பாடுகள் என்ன, இவ்வளவு நெருக்கங்கள் என்ன, நான் ஒரு விசுவாசி அல்லவோ, நான் தேவனுடைய பிள்ளை அல்லவோ, இயேசு நீங்க இருக்கிறீங்களா, என் சத்தத்தை கேட்கறீங்களா. ஆண்டோடு நாம் ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே உம்முடைய சித்தமானால் இதை நீ அனுமதிக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் தாங்கிக் கொள்ள எனக்கு பிளந்தார். இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே இப்போ இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனை நீங்கி போடும். சொல்வேளை கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு அறியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாரையும் செய்யற காரியங்கள் செய்யல. தேவன் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதித்து அவருடைய விசுவாசத்தை வத்திக்க பண்ண தேவன் அதை அலோவ் பண்ணுவார், சோதித்து பார்ப்பார். அப்ப டெஸ்ட் பண்றது, ஆபிரகாமியான டெஸ்ட் பண்றது, சோதனைக்கிறவரை டெஸ்ட் பண்றவர், சோதனைக்காரன் வந்து சாத்தான். டெஸ்டிங் உன்னுடைய ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சைக்குரியது. என்னது விசுவாசம்? டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணுவேன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கோதுமை சுளைக்கிற உடைக்கிறது போல புடைக்கிறது போல, அப்ப புட புட புடைச்சா விசுவாசம் இருக்குமா இருக்காதா? இருக்கிற விசுவாசம் போயிரும். அதான் அப்பதான் பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் அவர் அந்த ஃபெய்த்தை காத்துக்கொண்டார். அதுதான் நம்ம கடைசி மட்டும் வேணும். அது இயேசு கிறிஸ்து தான் முடிக்கணும். சோதனைகளும் பாடுகளும் நெருக்கங்களும் பண பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் எல்லாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கைக்கும் அது கடந்து வருகிறதா இருக்கிறது. அதுக்குள்ள நாம் இந்த உலகத்துக்குள்ள நாம் கடந்து போகிறோம். வேலை செய்கிற இடத்துல எல்லா இடங்களிலும் நம்ம கடந்து போகிறோம். அந்த இடங்களில தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை கர்த்தருக்கு பிரியமா நாம் இருக்க முடியாது. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை குணப்படுத்து. அப்ப இப்ப சகோதரர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நீ குணப்பட்ட பின்பு இவருக்கு மாத்திரம் இல்லை சகோதரருக்கும் இதே பிரச்சனை. சகோதரரை நீ சிறப்படு. யோபுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்ப்போம்னு சொன்னா கடைசியில யோபுடைய விசுவாசம் ஆண்டவர் சொல்றாரு கடைசியில, உன் சிநேகருக்காக நீ வேண்டுதல் பண்ண வேணும். சிநேகர் என்ன சொன்னாங்க யோபுவை குறிச்சு? நீ சம்திங் ராங், நீ ஏதோ புலப்பட்டு இருக்கிற. இதான் நாம சொல்றது, ஏதாவது பிரச்சனை வந்தா ஓகே இவர் சம்திங் ராங். ஆண்டவர் அதை அனுமதிச்சாரா? ஒரு காரியம் வாயத்துல சும்மா பேசக்கூடாது. ஒரு காரியம் ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சாரா அல்லது இவர் பாவம் செய்து வந்தா நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாட்டி பேச வாய முடிட்டு இருக்கும். இப்ப யோபுவை குறிச்சு சோகர்கள் நல்லா பேசலையே. அப்ப யோபுக்கு சோகர் மேல் கோபம் வருமா வராதா? அத நண்பர் மேல் கோபம் வருமா வராதா? நண்பர்கள் மேல் நம்ம சரியா குறிச்சு பேசலையே. ஆண்டவர் சொல்ற கடைசியில நீ உன் நண்பர்களுக்காக நீ அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் பண்ண போது கர்த்தர் யோபுவின் சுளைப்பை திருப்பினார். ஹல்லேலூயா. யோபு சொல்லிருக்கலாம், ஐ டோன்ட் ப்ரே ஃபார், எனக்கு விரோதமாக பேசினார்கள். என்ன குறிச்சு அவங்க தெரியும், நான் எவ்வளவு அவங்க அவன் நண்பர்கள், என்னை குறிச்சு அவங்களுக்கு தெரியும், நான் எப்படிப்பட்ட நீதிமான்னு தெரியும். அவன் கத்தட்டி நீதிமான் சொல்லி பேசுகிறார் யோபு தன்னை குறிச்சு. இப்படி பேசினாலும் நான் புறவே பண்ண மாட்டேன். ஆண்டு சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் நல்லவர் என்ன அல்லேலூயா. அவங்களையும் சோமாக்கி இவங்களையும் சோமாக்கி யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ண பொழுது கத்தர் யோபின் சிறையை பத்தி முன்னிலைமை ரெட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதமாக வந்தது. அல்லேலூயா. அன்றைக்கு புறவே இருக்காட்டி அது வந்திருக்காரு. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை நாம வத்திக்க பண்ணும்படி ஆண்டவர்கிட்ட நாம கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது நாங்க பார்த்தோம், ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். இரண்டாவது அது பெருக்கத்துக்குரியது. மூன்றாவது பார்த்த இன்றைக்கு நாம அது விசுவாசம் ஒளிந்து போகக்கூடியது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு உன் விசுவாசம் ஒளிந்து, விசுவாசம் சில பேர் பாருங்க ஒளிந்து போகாதபடிக்கு அப்ப பிரச்சனையில என்ன செய்யணும், விசுவாசம் எல்லாம் துண்டா போயிடும். ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். அப்ப கத்த சொல்றாரு நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். எல்லாம் துப்புரவா போயிரும் ஐயா விசுவாசம் வேண்டிக் கொண்டேன். ஒன்று தீமத்தை 6:10 நாம அடிக்கடி பாக்குற வசனங்கள். ஆனா இது தேவை கட்டாயம். நம்முடைய இப்ப வாழ்கிற நாட்களில இவைகளை திரும்ப திரும்ப நாம பார்த்தா தான் நம்முடைய விசுவாசத்தை நாம கூட இருக்கலாம். இல்லாட்டி வழுவி போற நிலையெல்லாம் இருக்கும்.
மன ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவாக்குத்தி கொண்டிருக்கிறார்கள்.
நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பண ஆசை எல்லா தீமைக்கும் ரூட். வேர் வேர் சரியா இருந்தா மரம் சரியா இருக்கு. வேர் சரியா இல்லாட்டி மரம். வேர் வேரோட புடுங்கப்பட வேண்டும். எது புடுங்கப்பட வேண்டும்? பண ஆசை. ஏன்னு சொன்னா அந்த வேர்ல இருந்துதான் எல்லா தீமைகளும் வருகிறது. சிலர் இச்சித்து. அப்ப ஆவின் கனி என்ன? ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நெடிய பொறுமை, இச்சியடக்கம், விசுவாசம். அப்ப இச்சித்து இச்சியடக்கம் இல்லை. என்ன தெரியுமா பாயிண்ட் தெரியுமா? விசுவாசத்தை விட்டு வழுவி. இதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய காரியம். விசுவாசத்தை விட்டு வழுவி இது போயிட்டண்டா தேவராட்சியத்துல நாம பங்கு இல்லாம போயிடுவோமே. விசுவாசம் போயிட்டு சொன்னா நான் பங்கு இல்லாம போயிடுவோமே. நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. தேவனுடைய மனுஷனே இவளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்ப இந்த ஃபைட் வந்து ஒரு ஃபைட், ஒரு பேட்டில், பேட்டில் தான், ஃபைட் தான். இதுக்கான விசுவாசத்துக்காக போராடத்தான் வேணும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பு நல்ல அறிக்கை பண்ணுகிறமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்ப இந்த போராட்டத்தில் நாம கலந்து ஏனண்டா இது போராட்டத்தோட போராடினாத்தான் நாம் ஒளிந்து போகாதபடி நாம் காத்துக்கொள்ளலாம். போராடினா தான் இதிலே நாம் வளரலாம். போராடினா தான் இந்த கனத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி நாம் கத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஐ புட் காட் ஃபர்ஸ்ட் இன் மை லைஃப் எவ்ரி திங் ஐ டூ. ஐ புட் காட் ஃபர்ஸ்ட் இன் மை லைஃப் எவ்ரி திங் ஐ டூ. இப்படி நாம செய்வமா இருந்தா ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் என்னத்தை நான் செய்தாலும் ஃபர்ஸ்ட் முதலாவது தேவராஜ்யத்துக்கு. ஒன் லைஃப் இஸ் பெனிஃபிட் ஃபார் மோ. ஒரே வாழ்க்கை அந்த விசுவாச வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு உதவி செய்கிறதாக, அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக. நான் ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியக்காரனாக அல்லது விசுவாசியாக நான் இருந்தால் அநேகருக்கு பெனிஃபிட்டா இருக்கணும், அநேகருக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இல்லாட்டி அதுல அர்த்தம் இல்லை. அப்பதான் தேவராஜ்யம் வளரும். ஹல்லேலூயா. அப்பதான் சபை வளரும். சபையில் இருக்கிற ஒருவரும் நீங்க அதுக்காக நீங்க போராட வேண்டும், அதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்க நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் அடுத்தது அதை டெஸ்ட் பண்ணப்படக்கூடியது. ஹல்லேலூயா. விசுவாசம் அடுத்து ஒன்று பேதுரு 1:7 எடுத்து பார்ப்போம். 1 பேதுரு 1:7.
அழிந்து போகிற பொன் வெள்ளி அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
ஹல்லேலூயா. எப்படி சோதிக்கப்படுமாம்? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். நீங்க எல்லாரும் வச்சிருக்கிற பொன் வெள்ளி வீடுகளை வச்சிருக்கிற நகைகள் எல்லாம் எல்லாம் ஒரு நாளைக்கு அக்கினியில போயிடும். வச்சிருக்காங்க வீடுகள்ல, ஆண்டவர் கொடுங்க அந்திகிருஷ் வரைக்கும் அவன் எடுத்துட்டு போயிடுவான். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போல எல்லாரும் நாங்க போயிடுவோம். ஒண்ணு கொண்டு போயிடாது. வீட்டுல வச்சிருக்கிறதெல்லாம் ஆர்வம் எடுப்பா. ஆண்டி கிரைஸ்ட் வருவான். அதை பார்க்க விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனவும் மகிமையும் உண்டாகும். அப்படியே விசுவாசம் சோதிக்கப்படுது. புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் என் கிறிஸ்துவினாலே எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாக விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு அதான் சோதனை, பெரிய சோதனை. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார், ஈசாக்கை பலியிடும்படியாக சோதித்தார். உன் ஏகசுதனும் உன் உத்தம குமாரனும் நேசிக்கிறவனுமாகிய ஈசாக்கை எனக்கு தகன பலியாகத்தான். பெரிய ஒரு சோதனை ஆண்டவர் வாழ்க்கையில் டெஸ்ட் ஒன்று வைக்கிறார். இதான் அந்த வெரி ஹை லெவல் டாப் டெஸ்ட். ஒரே ஒரு பிள்ளையை தாண்டு கேட்கிறாரு. நாங்கள் ஒரு யூரோ கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். விசுவாசம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும்படியா கேட்கிறார். நான் அடிக்கடி சொல்ற காரியம் உங்களுக்கு தெரியும். அந்த வாலியர் ஒருத்தமாறான் இல்லை, அவன்கிட்ட அவன் சொல்றாரு. அங்கேயும் விசுவாசம் டெஸ்ட் பண்றாரு. அவன்கிட்ட எல்லாத்தையும் கூட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஏழைகளுக்கு கொடு, இப்ப என்ன பின்பற்றிவா, இதுக்கு ஃபெய்த் வேணுமா வேணாமா? கொஞ்சம் கடினமான உபதேசமா இருக்கேன்னு ஆண்ட ஃபெய்த் டெஸ்ட் பண்றாரு. அவன் மிகவும் துக்கப்பட்டவர். அவர் ஒரு ஐஸ்வர்யவன் இருந்தபடியால் என்ன ஆண்டவர் இப்படி கேட்டுட்டார்? அவர் ஆபரகம் அப்படி சொன்னாரா? என்ன ஆண்டவரே, ஒன்றே ஒன்றை கேட்டேன், நீங்க தான் வாக்குத்தத்து பண்ணி அதையும் திரும்ப கேட்கறீங்க, ஏதாவது சொன்னாரா? நான் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி கதைச்சு கேச்சு சமாளிக்க பாப்பா ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இப்படி செய்தீங்க ஆண்டவரே, பரவாயில்ல கொஞ்சம் விடுங்க, எனக்கு இப்ப தெரியலாது. ரோமர் 4:19 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க பாக்குறேன் ரோமர் 4:19 என்ன அழி இருக்கிறது?
அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை.
இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அவன் யாரு? ஆபிரகாம். அவன் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும்
சாராளுடைய கற்பம் செத்து போனதையும்
எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் இருக்கிற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. ஹல்லேலூயா. இதான் ஆபிரகாம். விசுவாசத்தில வீக்கா இருக்கல்ல, விசுவாசத்தில ஸ்ட்ராங்கா இருந்தார். நம்பப்படுவதில் உறுதி, காணப்படாத நிச்சயம், அதுல அவர் உறுதியா இருந்தார். இப்ப நாம விசுவாசத்துல வீக்கா இருக்கிறோமா, பிளவீனமா இருக்கிறோமா? பிளவீனம்னா தெரியும் தானே? நமக்கு ஒரு நோய் வந்துட்டு சொன்னா, ஒரு சோமில்ல அப்படி வந்துட்டா வீக்கா, நாங்க பிளவீனமா இருப்போம், காரியங்களை நாங்க செய்ய மாட்டோம். அது மாதிரி ஆபிரகாம் வந்து விசுவாசத்திலே பலவீனமா இருக்கல்ல, ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஹல்லேலூயா. அப்ப நாம் வாக்கு தத்துவத்தை குறித்து அவிசுவாசப்படாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். சந்தேகப்பட்டாங்கள், அவிசுவாசப்பட்டாங்கள், முறுமுறுத்தாங்கள், திரும்பி பார்த்தாங்கள். அதனால தேவனுடைய வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல. அப்ப இதில் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அவன் விசுவாசத்தை பலவீனமா இருக்கல்ல, அதனால அவன் விசுவாசத்தின் தகப்பன். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் பிலிவர்ஸ், வி ஆர் ஆல் பிலிவர்ஸ். எல்லாரும் நாம் விசுவாசத்தை வளர்ந்திருக்கணும், ஆண்டவருடைய கனத்தை நாம் அதுக்கு பெற்றுக்கொள்ள இருக்கணும், ஆண்டவர் விசுவாசத்தை நமக்கு டெஸ்ட் பண்ணும் பொழுது நாம அதுல சோர்ந்து போய்விடக் கூடாது, உறுதியா நாம் தரித்திருக்கணும். ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:3
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது.
விசுவாச துரோகம், நாம் விசுவாசம் கனத்துக்குரிய பார்த்தோம், அது பெருக்கத்துக்குரிய பார்த்தோம், அது பரீட்சைக்குரிய பார்த்தோம். இந்த விசுவாசம் துரோகம், துரோகத்துக்குரியது. அனைவரும் விசுவாச துரோகம் பண்றாங்க. அதுல விசுவாச துரோகம், ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். விசுவாச துரோகம், ஜீவதாஸ் காரியம் சரியா சொன்னீங்க, கையை தட்டும் அவருக்கு. விசுவாச துரோகம் அந்த ஆறு சின்ன தெரியுமா, ஜீவதாஸ் காரியம் இயேசு எவ்வளவு பெரிய துரோகி. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு இன்றைக்கு அதான் நடக்க போகுது, அநேக இடங்களில் நடக்குது பாருங்க. கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறது, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை காட்டி கொடுக்கிறது, சபையை குறித்து தேவையில்லாம பேசுகிறது, கிறிஸ்துவை குறித்து எதிர்த்து பேசுகிறது, எனக்கு அவரை தெரியாது என்று சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வருவார் அதெல்லாம் பொய் என்று சொல்லுகிறது. 6, கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விசுவாச துரோகம். ஆண்டவர் யூதாஸ் கரியோத் பண ஆசை உள்ளவனாக அது மேல் ஆசை வச்சு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். விசுவாசத்துக்கு துரோகம் பண்ண பாவம். இந்த இடத்த பாப்பீங்கடா கடைசி நாட்கள்ல, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவமசியம் வழிபட்டாலுடைய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் காலத்தில் வழிபடும் பொழுது இப்பொழுது அவனை தடை செய்கிறேன் அறிந்திருக்கிறேன். அக்கிரமத்திராசி இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறேன் நீக்கப்படும் பொழுது அது வழிபடாது. நீக்கப்படும் பொழுது அந்த வழி அக்கிரமக்காரன் வழிபடுவார், கத்தர் அவனை வாயின் சுவாத்தினால் நாசம் பண்ணுவார். அந்த கிருஷ்ணனுடைய வரப்போகிறாரே, அவர் எப்படி வருவான் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார் இல்லையா? எழுதி தந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து எப்படி இருப்பான்னு சொல்லி சொல்லி தந்திருக்கிறாரா நமக்கு இல்லையா? நான் சேர்த்துல படிச்சிருக்கிறோம் இல்லையா, கட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, பைபிள் சிலையில கட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, கட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்தி கிரைஸ்ட் கிறிஸ்துக்கு எதிரானவன், அவனுக்குடைய கிறிஸ்தனுடைய விசுவாசம் அவனுக்கு இருக்காது. கிறிஸ்தனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறவனாக இருப்பான். அவனை அநேகர் பின்பற்றுவார்கள். அந்த நாள் எந்த நாள்? கர்த்தருடைய வருகையின் நாள், ஆண்டருடைய ரகசிய வருகையின் நாள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் வருவார் பூமிக்கு. அவர் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நாங்க படிச்சிருக்கிறோம், இந்த உலகத்துல அவனு 7 வருஷம் அரசாட்சி செய்வான், 3.5 வருஷம் உபத்திர காலம், 3.5 வருஷம் மகா உபத்திர காலம். அதுக்கு பிறகு கர்த்தர் வெள்ளை குதிரையின் மேல் வந்து அவனை அழைத்து 1000 வருஷம் அமைத்து அவர் இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவார்னு சொல்லி நான் வெளிப்படுத்துவதில் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது ரகசியவர்கள் ஆகமத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் வெள்ளை குதிரையை மேல் வரார், வந்து திரும்பி போறாரா பரலோகத்துக்கு, அப்படி எழுதியிருக்கா. அது பயிரங்க வருகையை ஆண்டவர் வந்து இந்த பூமியிலே தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட ஆளுகை செய்வார், 1000 வருஷம் ஆட்சி. அல்லேலூயா. இதுல நாம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, இந்த விசுவாசத்தை விட்டு நாம அந்தந்த டாக்டரின் வசனங்களை கேட்டு மற்ற பிரசங்களை கேட்டு நம்மளை நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இதுல நாம் உறுதியா இருக்கணும். கர்த்தருடைய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதுக்கு நாம் இன்றைக்கு நாம் ஆயத்தமா இருக்கணும், அதுக்கும் விசுவாசம் வேணும். அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாங்க பாக்குறோம் அங்கு, கடைசியாக நாங்க பாக்குறோம் அங்கு இஸ்ரேல் ஜனங்கள் கடைசியாக அவங்களை என்ன பண்ண வேண்டிய அந்த கானான் தேசத்துக்கு போய் அந்த மலையடி விழாத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் 12 கோத்திலிருந்து ஒரு கோத்துல ஒருத்தரை அனுப்பி அங்கு தேசத்தை பார்வையிட்டு வரும்பொழுது அனுப்பும் பொழுது திரும்பி வந்த பொழுது அங்கு 10 பேர் தூணிலைகளையும் நிலைமைகளையும் சந்தர்ப்பங்களையும் அங்கு பார்த்த காரியங்களையும் வந்து ஜனங்களுக்குள்ளே துர்ச்சியை பரம்பரிச்சு அவங்களை பயம் உண்டாக்குறாங்க, அவங்க விசுவாசத்தை கெடுத்து போட்டாங்க. அப்படியான காரியங்களுக்கு நாம செவி கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களுக்கு எதிராக பேசுகிற காரியங்களுக்கு செவி கொடுக்க கூடாது. இயேசு இப்ப வர மாட்டாரு, விஞ்ஞானத்தை பாருங்க எப்படி வளர்ந்துருக்கிறது பாருங்க, இல்ல பார்த்தா அப்படியா தெரியலையே, ஆண்டு வர மாதிரி காரியங்கள் நடக்கலையே, ஆகவே இன்னும் கொஞ்ச காலம் நான் பாவம் செய்யலாம், இன்னும் கொஞ்ச காலம் நான் என்ன இஷ்டப்படி நான் வாழலாம், இதெல்லாம் விட்டு விடுங்க என்று சொல்லி யாராவது சொன்னா அதானே கேட்டுட்டு போகாமல் நீங்க அவங்களுக்கு சொல்லணும், திருடன் வருகிற விதமா இதோ நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நாளைக்கும் ஆண்டவருடைய வருகை இருக்கும். நீ கத்தரை ஏற்றுக்கொள்ளு, இயேசு கிறிஸ்துவை சுந்தரத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி அவனுக்கு சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும். அவனை இந்த கத்திரை நான் வழி நடத்தணும். நாம எங்களுடைய விசுவாசத்தை அவங்களுக்கு பாஸ் பண்ணணுமே ஒழிய அவங்களுடைய அவிசுவாசமான பேச்சுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை கெடுத்து போட ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. பணமோ புகழோ அந்தஸ்தோ வேலையோ ஐக்கியமோ உறவோ எதுவோ இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உலகத்தில் வருகிற எந்த காரியமா இருந்தாலும் எத்தனை கோடியா இருந்தாலும் நீ அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. உன்னுடைய ஜீவன் அதை பார்க்கலும் பெரியது, அதை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நம்மளை சபையில சேர்த்து நம்மளை பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கடைசி மட்டும் அதை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. ஒரு சின்ன காரியங்களுக்காக, ஒரு சின்ன ஆசைகளுக்காக, ஒரு ஒரு சின்ன அற்பவிதமான சந்தோஷங்களுக்காக அவைகளை என்னுடைய விசுவாசத்தை என்னுடைய பரிசுத்தத்தை நாம் விட்டுக் கொடுக்க ஆயத்தம் இல்லை. சாத்தான் அதை கேட்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுது நாம் கர்த்தருக்காக வாழ பரிசுத்தமாய் வாழ சபையாக வாழ்ந்த அனைவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களை நாம் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. ஆகவே என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் பாடுகள் நமக்கு வந்து கொண்டுதான் ஒன்றுக்கு பின்னா இன்றைக்காவது நமக்கு கஷ்டங்கள் நின்று இருக்குதா மாறி மாறி நமக்கு பிரச்சனை வந்தபடியா இருக்கு. அவைகளை நாம எண்ணக்கூடாது. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவைய ஆண்டருடைய விசுவாசத்திலே நாம் அந்த நல்ல போராட்டத்தை நாம் என்ன செய்யணும், போராடி நாம் அதில் வெற்றி எடுக்க வேண்டும். வெற்றி எடுக்கலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமீன். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்க ஒன்னு சொல்லாம இருக்கக்கூடாது. பாஸ்டர் சொல்லணும், சபையில சொல்லி நாங்க ஊழியர்கள் இருக்காங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க, சொல்லி ஜெபம் பண்ணணும். தனியா ஒதுங்கி போயிடாத, தனிமையில போயிடாத. அநேரை தனிமையில கொண்டு போய் தனியா இருந்துருவோம். நமக்கு ஒண்ணும் தேவையில்லை. தனிமையில இருந்துடாத. தனிமையில இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் எல்லாம் கட்டு போயிடும். நீ சபையை விட்டு சாத்தான் ஒரு பக்கமா கொண்டு ஒதுக்கிடுவாங்க. சபை முக்கியம். சபையிலே பாதுகாப்பு இருக்கு, சபையிலே ஜெபம் இருக்குது, சபையிலே அக்கியம் இருக்கிறது. கர்த்தருடைய சபையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இருக்கிறது. இது கர்த்தருடைய பேழ. ஹல்லேலூயா. அதுக்குள்ள நிச்சயமாக நாங்கள் பெரிய காரியங்கள் ஆண்டு செய்வார். இங்கிருந்து உங்களை எழுப்புவார். நீங்க கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பீங்க. இந்த சபை வளரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று ஆலயத்தை தேவன் தருவார். நிச்சயமாக தேவன் நீங்க அனைவரும் சொந்த ஜெபங்கள்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆலயத்தை தேவன் தருவார், நமக்கு தருவார். ஹல்லேலூயா. சபையை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சோத்திரம். எல்லோரும் அழுந்து ஜெபம் பண்ணு. நன்றி தகப்பனே, சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. கேட்ட வார்த்தைகளுக்கு நம்மளை நான் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே கர்த்தா, இன்றைக்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. இன்றைக்கு எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா. உங்களுடைய வார்த்தைகளுக்காக சோத்திரம் இயேசுவே. ஆண்டவரே அளித்த அந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. நீங்க இந்த பூமியிலிருந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள் சத்தியம் ஆண்டவரே கர்த்தாவே. இன்றைக்கும் எங்களை வாழ வைக்கிற உடைய விசுவாசத்துக்காக நன்றி. விசுவாசம் எங்களுக்கு கட்டளையிட்டீரே ஆண்டவரே இயேசுவே. எங்களை ஆண்டவரே விசுவாசம் எங்களை கனப்படுத்தும் என்று கேளுங்க. எனக்கு ஒரு ஊழியம் செய்வானால் பிதாவுடைய கனம் ஆண்டவரே உண்டாகும் என்று சொன்னீரே. உமக்காக விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே கொடுத்தவர்கள், இழந்தவர்கள், ஜெபித்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய கனம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய விசுவாசம் ஒளிந்து வாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சோதனைகளிலும் எல்லா பாடுகளிலும் ஆண்டவரே கர்த்தாவே உறுதியாக நின்று ஆண்டவரே கர்த்தாவே கிறிஸ்துவுக்காக வாழ உங்களுக்கு பலம் கொடுப்பீராக, தைரியம் கொடுப்பீராக. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. லபர சந்த லபரி அலரக்கர பாபா. ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பே போய் கோணநாளைகளை செவையாக்குவேன் என்று சொல்கிற ஆண்டவர், ஓ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கேன் சொல்கிற கர்த்தர், இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். விசுவாசம் உள்ளவனாயிரே, விசுவாசம் உள்ளவராயிரு. கர்த்தருடைய நாமத்தை மாய்மையப்படுத்தி கர்த்தருடனே உயர்த்துவார். கர்த்தருடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதமான காரியங்களை இன்று முதல் நீ காண்பாய். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. தேவனாய கர்த்தாவே, இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தாவே, நீ இரட்சகராயிருந்த ஆண்டவரே, நல்ல போதகராயிருந்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிள்ளை விசுவாசம் ஒளிந்து போகாதபடி காத்துக்கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. நீங்க வரும்பொழுது ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்லி ஆண்டவரே அன்றைக்கு அப்பதான் பவுல் சொல்லி எழுதியிருக்கிறது போல அந்த வார்த்தையை காத்துக்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் விசுவாச வீரர்களைப் போல வாழ இந்த பிள்ளை கிருபை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். நீங்க வரும்பொழுது இந்த சபை ஆண்டவருக்கு தவிர விசுவாசத்திலே பெருகிற சபையாக காணப்பட கிருபை செய்வீராக, விசுவாசத்தை வளர்ந்த சபையாக காண கிருபை செய்வீராக ஆண்டவருக்கு தவிர. நீ பார்த்து சந்தோஷப்படுவீராக ஆண்டவர். அதை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.